ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திரு அறிவாட்டாய நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
இப்பொழுது 63 நாயன்மார்களில் அறிவாட்டாயர் அந்த பெருமகனியாரை பற்றி நாம் நினைவு கொள்ளும்படியான அமைப்பு இன்னைக்கு கிடைத்திருக்கிறது. இந்த அறிவாட்டாயர் என்று இருக்கின்ற பொழுது இது இலக்கணமா இருக்கு. அறிவாள் டாயர் அது எப்படி ஆயிட்டது, அறிவாட்டாயர் என்று ஆயிட்டது. இதெல்லாம் தான் ரொம்ப கடினமா இருக்குங்கிறதெல்லாம் தமிழர்கள் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. கடினம் என்பதில்லை, கடினம் என்பது என்ன, மொழியில நல்லா அறிந்து கொள்ளணுமே தவிர மொழியில் கடினம் என்று நாம் சொல்லக்கூடாது. அதனால சிற்சில நீதிகளை நாம் கடைபிடிக்கணும், அப்படிதான் மொழியியல் தொடர்ந்து நமக்கு வளருமே தவிர சும்மா விருப்பத்துக்கெல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு போறது சொல்லும் போது செய்வது தவறு. ஆங்கிலத்தில் இப்போ ஆங்கில நாட்டில் சியும் கேயும் ஒரே தான் வேலை செய்யுது, எனவே இரண்டில் ஒன்று வைக்கலாம்னு திட்டம் வந்து எல்லாரும் மறுத்திருக்காங்க. ஆங்கில நாட்டில் எல்லோரும் மறுத்த கூடாது, சியும் இருக்கணும் கேயும் இருக்கணும். அது மாதிரி சிற்சிலவற்றை நாம் வந்து கொஞ்சம் பழமையை போற்றணும். அது மாதிரி இங்கே வாழ்த்தாயர் அது எப்படி இருக்குதுன்னு கேட்டால் வாட்டாயர் என்று இருக்கு. அது ஏன் அப்படின்னு கேட்டால் இலக்கணம் தெரிஞ்சாதான் சொல்லலாம், இல்லைன்னா கடினம் தான். அதுக்கு என்ன பண்றது, அதுக்கு என்ன பண்றது. இப்போ பொறியியல் துறை தெரிஞ்சவங்க தான் ஒரு பாலத்தை கட்ட முடியும். சாதாரணக்கு ஒரு தமிழாசிரியம் போய் நான் இந்த பாலத்தை கட்டுறேன்னா யோக்கியதே இல்லை தான். அது போல இந்த மொழி அமைப்பில் வரும்போது இதில் தெரிஞ்சுதான் தெரிஞ்சுக்கிட்டே ஓகே பிடிக்கலாம் என்ற உணர்ந்து உள்ளதான் முற்படணும். அதனால வாழ் என்பது அருமையா அந்த நிலைமொழி, அது நிலைமொழின்னா தொடங்கும் முன்னே தொடங்குகிற மொழி இல்லை. தாயர் என்பது அதை தொடர்ந்து வருகிற வருமொழி, நிலைமொழி வருமொழி என்ற ரொம்ப அருமையான தமிழில் சொன்னார்கள். இந்த இல் என்பது இந்த தா என்பதோடு வருகின்ற பொழுது இந்த இல் என்பது நிலை மாறி தகரம் இட்டனாவா மாறும். அப்ப இந்த இட்டனாவா மாறுவதற்கேற்ப அங்க வருமொழியிலையும் தாவண்ணாங்கிறது அதற்கு ஏற்ற ஒரு டாவண்ணாவாயிடும். எனவே வாழ்த்தாயர் வாட்டாயர் என்று அருமையா வந்தது. அது போல அது ஆனால் இப்ப அறிவாழ்த்தாயர் என்று எழுதுனா என்னன்னா எழுதலாம், பிரிச்சு எழுதினாலும் ஒன்றும் தப்பு இல்லை அல்லவா. ஆனால் அது இணையும் பொழுது அறிவாட்டாயர்னு ஆகும் என்று இலக்கணம் நன்னூலாம் அருமையா இலக்கணம் தொல்லாப்பியம்லாம் சொல்லி வச்சிருக்கோம். அது போட்டு ஆகவே அறிவாள் தாயர் இந்த அடியவர் கையில எது வைத்திருப்பார்னா அறிவாள் வைத்திருப்பார், அறிவாள் வைத்திருக்கிறார், அந்த அறிவாளோட கூடிய தாயர் என்று சொன்னார். இந்த தாயர்ங்கிறது ரொம்ப அருமையான சொல். அது தாயர் என்பது தாயன்னார் என்பதுதான் தாயர் என்று ஆய் என்ன தாயர் என்று சொல்லுகின்ற பொழுது அது ஆண்பாலுக்கு வருது. அதனால் என்ன தாய் அன்னார் தாயனார் அறிவாள் தாயனார் என்று ரொம்ப அருமையாக இருக்கிறது. புகழனார் என்பது புகழ் அன்னார் புகழையே ஒத்தவர் என்றது தாமக்கரசுடைய தந்தையாடி நாம் எண்ணி மகிழலாம். அதுபோல இங்கே தாய் அன்னார் இங்கே தாயனார் என்றாயது எண்ணி நாம் மகிழலாம். இப்படியெல்லாம் நாம் நினைவு கொள்ளலாம். எனவே இப்பொழுது இவர் கையில் அறிவாள் கொண்டிருந்தது எதனால், அவர் தாயனார் என்ன தொண்டு செய்தார், எந்த ஊர் என்பது பற்றியெல்லாம் சேக்கடார் பெருமான் அருள நாம் அவரை பின்தொடரப் போகிறோம். இதற்கு முன்னால் ஒரு அருமையான ஒரு அமைப்பை திருத்தொண்ட தொகை சொல்லிட்டு, திருத்தொண்டத்தொகை ஒரு அருமையான மிகச் சுருங்கிய முறையிலே ஆனா மிக ஆழ்ந்த கருத்தை சொன்ன அமைப்பு அந்த முதல் நூலுக்கு உண்டு, திருத்தொண்ட தொகைக்கு உண்டு. இனி அதை வழிமொழிந்தவாறு சொன்ன பெருமை நம்பியாண்டார் நம்பிகள் செய்த திருவந்தாதிக்கு உண்டு. இந்த இரண்டினுடைய அடிப்படையிலே விரிவாக சொன்ன பெருமை சேக்கடார் பெருமானுக்கு உண்டு. இப்படி இந்த தொகை வகை விரி இந்த மூன்று அமைப்புல அருமையாக தொகை வகை விரியில் தருகன என்று நன்னூல்ல சிறப்பாயர் வருவது போல இந்த தொகையாகவும் வகையாகவும் விரியாகவும் இந்த ஒரே ஒரு இலக்கியம் பெரியபுராணம். தொகை திருத்தொண்ட தொகை வகை நம்பியாண்டா நம்பிகள் திருவந்தாதி விரி பெரிய புராணம் என்ற இந்த பாங்கில வந்த ஒரு அமைப்பு இந்த ஒரு பெருநூலுக்கு தான் கிடைத்திருக்கு இன்றைய வரை இந்த தேதி வரையிலும். அப்படிப்பட்ட ஒரு அருமை திருத்தொண்ட தொகையில இந்த பெருமகனாரை எப்படி அறிமுகப்படுத்துகிறார் ஒரே ஒரு தொடர்ல நல்ல அருமையான பகுதி இருக்கும். அதை வந்து அந்த காலத்தில் அப்படிதான் படித்தாங்க, இப்போ கொஞ்சம் வேவாரமாரிலாம் படிக்கிறாங்க. பொதுவாக பழைய காலத்து பந்தையில் படிக்கும்போது எஞ்சாத வாழ்த்தாயர் அடியார்க்கும் அடியேன் என்று சொல்லுவாங்க. எஞ்சாத வாழ்த்தாயர் அடியார்க்கும் அடியேன் என்று அவர் ஒரே வரல முடிச்சார். இங்கே என்னன்னு கேட்டீங்கன்னா வாழ்த்தாயருங்கிறது இப்போ அறிவாழ்த்தாயர்னு இங்கே அரிங்கிற ஒரு சொல்லு சேர்த்து அறிவாளாக வச்சிருக்கோம். ஏன்னா வெறும் வாழ் என்று இருக்குமானா இலக்கியம் படித்தவர்களுக்கு என்னன்னு கேட்டால் வாழ் என்பது வாழையும் குறிக்கும், வாழ் என்பது ஒளியும் குறிக்கும், பயம் வலியாகும் வாழ் ஒளியாகும் தொல்காப்பியம். அதனால அப்படி விடுகின்ற பொழுது அந்த வாழ் ஒளியும் குறிக்கலாம். இந்த அரிங்கிற அந்த சொல்ல சேர்த்ததுனால நிச்சயம் அது அந்த வாழ் ஒளி என்று இது கருவி என்பதை வெளிப்படுத்தும். அப்ப அறிவாள் தான் அந்த அறிவாளானது எஞ்சாத வாழ் என்று ஒரு அருமையான குறிப்பை சொன்னார் சுந்தரமூர்த்தி சுவாமி. அது என்ன எஞ்சாத வாழ் என்ன என்பதை எண்ணி பார்க்கும்போதுதான் அந்த நுட்பம் மிக அருமையாக தெரியும். வாழ்னா என்ன பண்ணும்னா, அது என்ன எஞ்சாத வாழ், வாழ் என்ன செய்யும், அந்த கருவி கொண்டு ஏதேனும் வெட்டணும்னா வெட்டிஞ்சிடும், சிறிதாக வெட்டினாலும் பெரிதாக வெட்டினாலும் வெட்டிஞ்சிடும், அவ்வளவுதான். அதை வெட்டுகின்ற வேலையும் ரொம்ப அருமையா செய்யும் அந்த கருவி, அவ்வளவுதான். அது எஞ்சாது செய்தது என்று சொன்னா என்ன எஞ்சாது செய்தது, வெட்டுறதுங்கிறது காய்கறிய மற்ற மரங்களை இதோட நிறுத்திக்குவோம், மனிதர்களை வெட்டுவது என்பது கொலை, அது தப்பு, அதையும் வெட்டுறவன் வெட்டான் போயிட்டான். இப்படி பார்க்கும்போது உலகியல் பொருள்களை ஒவ்வொன்றாக வெட்டு வருவதில் எந்த வாழ்கும் உண்டு, எந்த வாழ்கும் உண்டு பொருத்தம். அது இந்த வாழ் தான், இவர் கையில் இருக்கிற வாழ் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. அப்போ உலகில் இருக்கிற வாழ்கள் வாழ்கள் எல்லாம் வெட்டுவது எதனை, காய்கறிகளை மரங்களை இது போல இருக்கின்ற சில பொருள்களை வெட்டும், உலகியற் பொருள்களை வெட்டும். இந்த வாழ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதற்கு மேலாக ஏதோ ஒரு அமைப்பு இருக்கிறதுல, ஆதலால் தான் அந்த ஒன்றை நம்முடைய சுந்தர பெருமான் குறிப்பதற்காக எஞ்சாத என்ற ஒரு அருமையான சொல்லை அமைத்தார். அப்போ ஏனைய வாழ்களுக்கும் இந்த வாழுக்கும் இருக்கிற ஏதோ ஒரு வேற்றுமையை எண்ணித்தான் எஞ்சாத வாழ் என்றார் அப்படின்னு தெரியுது அல்லவா. அப்படியான அது எப்படி எந்த அமைப்புல சொல்லப்பட்டது பொறுத்து இருந்து பார்க்கலாம். சிலதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் ஏன்னா அடுத்த வார இதழில் பார்க்கன்னு போறான்ல, அதுக்கு அவ்வளவு துடிப்பு இருக்குது இல்ல, ஏன் இந்த வாரமே சொல்லணும், துடிப்பு இருக்கட்டுமே என்பது பொறுத்து இருந்து பார்ப்போம். எனவே எஞ்சாத என்பதில் ஏதோ ஒரு அருமை இருக்கிறது. அப்ப உலகியல் வாழ்கள் எல்லாம் ஒரு எல்லையில் இருக்க இந்த வாழ் ஏதோ ஒன்று செய்திருக்கிறது, ஆதலால் எஞ்சாத வாழ் தாயர் என்று சொல்லியிருக்கிறார் என்பதை மட்டும் இப்பொழுது வாங்கிட்டோம்னா, வரலாற்று போக்கில போகின்ற பொழுது பின்னையே நாம் பார்ப்போம். இங்கே அருமையாக கனமங்கலம் என்ற ஊர், அது சோழ நாட்டு ஊர், அங்கே தோன்றியவர் நம்முடைய தாயனார் என்றார். பெரும்பாலும் சோழ நாடு என்று வருகின்ற பொழுது இரண்டு நினைப்பது நம்முடைய சேக்கிழாருடைய எண்ணம். ஒன்று, நாட்டு வளம் மிகச் சிறப்பாக இருப்பதற்கு நீர் வளம் வேண்டும். நீர் வளம் காவிரி, அருமையா சோழ நாட்டில் பாய்கின்ற காவிரி. இனி அந்த வளமெல்லாம் உயர்ந்தும் சிறந்தும் இருக்க வேண்டுமானால் நல்ல ஆட்சி இருக்க வேண்டும், சிறந்த ஆட்சி இருக்க வேண்டும். அப்படி வருகின்ற பொழுது அந்த ஆட்சியை தந்தவர் அப்பொழுது இருந்த சோழ பெருமக்கள், சோழ பேரரசர்கள். எனவே இந்த ஒரு நாடு ஒரு ஊர் என்று குறித்தால் இந்த இரண்டையும் தவறாது குறிப்பார். அந்த நாட்டிற்கு வளம் மேம்படுவதற்கு இரண்டு உண்டு, ஒன்று நீர், இன்னொன்று அரசினுடைய அமைவு, அரசமைவு. ஆங்கமைவு எய்திய கண்ணும் பயமின்றே வேந்தமைவில்லாத நாடு என்று நாடு என்ற அதிகாரத்தில் 10வது குறளை போய் சொன்னார். 9 குறள்களில் நாடு இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொன்ன திருவள்ளுவர், இவ்வளவு சிறப்புகளும் ஒரு நாட்டுக்கு அமைந்திருந்தாலும் அந்த நாட்டினுடைய ஆட்சி நன்றாக இல்லையானால் அத்தனையும் பாழாகிவிடும் என்று சொன்னார். அப்போ நாட்டு வளத்திற்கு நீர்வளம், நிலவளம், மக்களுடைய முயற்சி வளம் ஆகியவையோடு கூட அரசனுடைய ஆட்சி அமைவு சிறப்பாக இருக்கும், அப்பதான் அது பயன்படும். ஆதலால் நம்மளுடைய சேக்கிழா பெருமான் இந்த இரண்டையும் ஒருங்க குறித்தே பெரும்பாலும் பேசுவார். அதுல இங்கேயும் அப்படி ஒருங்கு குறிக்கிறார். வரும் பூனல் பொன்னி நாட்டு, வரும் பூனல், வரும் புனல் எங்க இருந்து வரும் புனல், மேற்கே இருந்து குடகு நாட்டில இருந்து வருகின்ற புனல். அவங்களுக்கு தான் என்ன வந்து, அவங்க என்ன சம்பாதிச்சாங்களா, குடகு நாட்டில வந்து அந்த புனலை வந்து தாங்களே கொண்டாந்தாங்களா, பகீரதன் கங்கையை கொண்டாந்த மாதிரி கொண்டாந்தாங்களா, கிடையாது. அது மேலிருந்து வானத்திலிருந்து வரும் புனல். எனவே இயற்கை தந்த வளம் அது. அது எங்கன்னா மலை நாட்டில அங்க வந்தது, அந்த அந்த பருவ காலத்துல அங்கதான் வரும், அப்படி வந்து மழையா பெய்யுது. எனவே மேலிருந்து வரும் புனல் குடகு நாட்டுக்கு, குடகு நாட்டிலிருந்து வரும் புனல் சோழ நாட்டுக்கு, அவ்வளவுதானே. இதுக்கு ஆயிரான ஆயிரம் கட்டி பெட்டி என்னென்னமோ பாடுவெல்லாம் படுத்தி செய்யிட்டு இருக்கிறோம், அது போட்டும். ஆனா அப்போ அப்படி கிடையாது. அதனால அங்கிருந்து மேலிருந்து வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிர்தம் என்று உணரப்பாட்டு என்று திருவள்ளுவர் சொன்ன மாதிரி, அந்த வானின்று அப்படி வந்தது வரும் புனல், இப்போ அந்த குடகு நாட்டிலிருந்து சோழ நாட்டிற்கு வரும் புனல். அப்போ இவையெல்லாம் இயற்கையாக பெருமானுடைய அருளினால் வரும் புனலை தவிர மனிதனுடைய எல்லையினால் வருகின்ற புனல் அல்ல. அந்த வரும் புனல் பொன்னி காவிரி, அந்த காவிரி சூழ்ந்திருக்கிற நாட்டு ஒரு வாழ்பதி, சோழ நாட்டில எத்தனையோ பதிகள் இருக்கின்றன, அந்த பதிகளிலே ஒரு பதி, அது எது, சுரும்பு வண்டோடு சூழ்ந்து முரண்டிட, சுரும்பு வண்டோடு சூழ்ந்து முரண்டிட. சுரும்பு வண்டு ரெண்டும் ஒன்றுதான், ஆனாலும் வண்டில் ஒரு வகை சுரும்பு என்ற பெயர் பெறும். ஆதலால் அந்த இரண்டு இனமாக இருக்கிற, இரண்டு வகைய பெயருடையதாக இருக்கிற, ஆனா ஓரின பொருள், அந்த இரண்டு மருணமாக சூழ்ந்து முரண்டிட, அது மாதிரி அந்த மலர்களையும் அங்க இருக்கிற பொருள்களை எல்லாம் சூழ்ந்து ஒலித்துக் கொண்டே இருக்குமாம். விரும்பு மென்கண் உடைய வாய் விட்டு நீள் கரும்பு தேன் சொரியும். மலர்களில் தேன் சொரிவது எங்கேயுமே இருக்கலாம். நாங்க சொல்லுகிற பதியில கரும்புகள் தாமே முதிர்ந்து தாமே நெகிழ்ந்து தேனை சொரியுமா. முதிர்தல் ரொம்ப அருமையா முதிர்ந்த பிறகு அப்படி வெடிக்கும். அப்படி வெடிக்கின்ற பொழுது அதுல இருந்து தேன் சொரியுமா. அப்படிப்பட்ட அருமையான அந்த வளமுடையது. உடைய வாய் விட்டு நீள் கரும்பு தேன் சொரியும் கனமங்கலம். உலக நாட்டிலிருந்து வரும் உணல் காவிரி. ஆனால் இங்க இந்த பதியில வந்து கரும்புகள் தாம் தாம் வாய்விட்டு முதிர்ச்சியினால வாய்விட்டு தேன் சொரிய, எனவே அங்கிருக்கிற தண்ணீரோடு இங்க இருக்கிற தேனுமாக இரண்டுமாக சேர்ந்து பொன்னி நாடு வளர்ந்திருக்கிறது, அப்படி கடலில் செல்லுகிறது என்றெல்லாம் சொல்லி அப்படிப்பட்ட அருமைப்பாடுடையது கனமங்கலம் என்று சொன்னார். சென்னலார் வயர் கட்ட செந்தாமரை முன்னர் நந்துமிழ் முத்தம் சொரிந்திட துண்ணு மல்லர் கை மேற்கொண்டு தோன்றுவார் மண்ணு பங்கை அம்மாநிதி போன்றுள்ளார். ரொம்ப அருமை. இந்த சங்கநிதி பதுமநிதி அப்படின்லாம் சொல்லுது உண்டு. இந்த சங்கநிதி பதுமநிதி எல்லாம் வந்து சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து வானாள தருவரேனும் கங்கைவார் சடைக்கறந்தார் கண்பராகில் அவர்கண்டீர் யாமனங்கும் கடவுளாரே அல்லவா. அதனால சங்கநிதி பதுமநிதி இந்த ரெண்டும் சங்கு வடிவிலையும் தாமரை வடிவிலுமாக இருக்கிற பெரிய நிதி. அந்த நிதி எடுக்கெடுக்க குறையாது என்று கூறுகிறார்கள். ஆனால் அது நூல் வாயிலாக அறிவதன்றி நம்முடைய அமைப்பிலே நம்ம அறிவியலிலே அறிய இயலாத ஒன்று. ஆனால் தான் மிக பெரும் நிதி. அந்த நிதியை இந்த கனமங்கலத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பெற்றிருக்கிறார்களாம். எப்படி பெற முடியும் என்று சொன்னார். அருமையாக முன்னே சொன்ன காவிரி, அந்த காவிரி எங்கே வருகிறது? வந்து தன்னளவில் சென்று தானியே கடலில் புகாதவாறு இருமருங்கும் இருக்கிற வயல்களில் பாய்ந்து கொண்டே போகுது. ரொம்ப இளங்கோடிகள் தான் ரொம்ப அருமையா. அந்த மகவாய் வாழியவந்தன் வளநாடு மகவாய் வளர்க்கும் தாயாகி ஊழி உயிக்கும் பேருதவி ஒளியாய் வாழி காவேரி. இன்னைக்கு நேத்தாமா அப்படி செய்யற இருமருங்கும் இருக்கிற அந்த குடகு மலையில பிறந்து இந்த பூம்புகார் கடல்ல கொண்டு போய் கலக்கிற வரைக்கும் இருமருங்கும் இருக்கிற வயல்கள் என்ன மற்ற வாய்க்கால் என்ன இவற்றில் எல்லாம் பணிந்து பணிந்து வருகிறது. இது இன்னைக்கு நேற்ற செய்தல்ல. மகவாய் வளர்க்கும் தாயாகி செவிலி தாயாக இருந்தல்லவா வளர்க்கிறாய் என்றெல்லாம் சொன்னார். அப்படி வருகின்ற அந்த தண்ணீரானது இருமருங்கும் வயலிலே அது பாட்டுக்கு பாயும். பாய்ந்தால் அங்க என்ன இருக்குது? நல்ல தாமரை எல்லாம் மூழ்குது. தாமரை நல்லா மூழ்ப்பதோடு கூட அந்த தாமரை அருகிலே சங்குகளும் அமைந்திருக்கின்றன. அது எங்கே என்று கேட்டால், இயல்பாகவே அந்த தாமரை மிகுதியாக இருக்கின்ற பொழுது சங்குகள் மிகுதியாக வரும். நீரிடை உறங்கும் சங்கு, நிலத்திடை உறங்கும் மேதி, தாரிடை உறங்கும் வண்டு கம்பர் பெருமான். அதனால நீரிடை உறங்கும் சங்குனர். நீரிடை இருக்கும் சங்கு, நீரிடை கிடக்கும் சங்கு என்பதை விட, இருக்கும் சங்கு என்பதை விட, கிடக்கும் சங்கு என்பதை விட உறங்கும் சங்கு. நீரிடை உறங்கும் சங்கு என்றால் அசைவற்று அப்படியே கிடக்குதான். ஏன் யாரும் எடுப்பதில்லை? அவரவர் வீட்லையும் எண்ணிறந்த சங்க. அதனால இதை ஒரு இருந்ததுன்னா இது யாரும் தொடுவது கூட கிடையாது. அதனால அப்படியே அது எங்கே போய் அப்படி ஒதுங்கி அப்படி இருக்குதோ அதை எத்தனை நாட்களானாலும் எத்தனை ஆண்டானாலும் யாரும் தொடமாட்டோம், அப்படியே இருக்குமா, அசைவின்றி இருக்குமா. நீரிடை உறங்கும் சங்கு என்றெல்லாம் அருமையா சொன்னார். ஆகவே அந்த சங்கானது இந்த தாமரையில அப்படியே மேலே. இவர்கள் மல்லர்கள் என்ன செய்யறாங்க உழவர்கள் என்று கேட்டா, இது களை, அதனால களை எடுப்பதனால என்ன தாமரையே அப்படியே எடுக்கிறாங்க. ஏன்னா மற்ற நெல்லுக்கு அது ஊறுபாடு பண்ணும், கரும்புக்கு ஊறுபாடு பண்ணும், அதனால் தாமரை எடுக்கலாம். தாமரை எடுக்கும்போது அதுல உறங்கி கிடக்கிறது எது? சங்கு. எனவே தாமரையோடு எதுவும் இருக்குது, சங்கும் இருக்குது. அப்ப ஒவ்வொரு உழவர் கையிலையும் என்ன இருக்குது? சங்க நிதி பதுமநிதி என்று சொன்னார். சங்கு இருப்பதனால சங்கு நிதி, தாமரை இருப்பதனால பதுமநிதி. எனவே சங்கநிதி பதுமநிதி ஆகிய இரண்டையுமே அங்க இருக்கிற உழவர்கள் தம் கையில் கொண்டிருக்கிறார்கள் என்று ரொம்ப அருமையா அப்படியெல்லாம் வைத்து பாடினார். இப்படி ஆகியிருக்கிற இடம் வளத்தில் நீடும் பதி அதன் கண்வரி உலர்த்தும் ஐம்பால் உடையோர் முகத்தினும் களத்தின் மீதும் கயல் வாய் வயல் அயல் குளத்து நீடும் குழையுடை நீளங்கள். அருமை. ஆடவரோடு பெண்டிரையும் இணைத்தே அவர்கள் வந்து அந்த சிறப்பினை செய்தார்கள். ஏன் அப்படின்னு கேட்டா, இல்லவள் மாண்பானால் இல்லது என், அது இல்லைன்னா உள்ளது என். இது மாதிரி வெட்டுன்னு துண்டுண்டா பேசின திருவள்ளுவர் தான். அவருக்கு கிடைத்த பாவியர் மிக சுருக்கமானப்பா, ஆனா அதுல கிடைத்த அருமையான கருத்து சொன்னது, இல்லவள் மாண்பானால் இல்லது என். அதுதான் சாமி எனக்கு தகராறுனார், உள்ளது என் போடான். மானாக்கடை. ஆகவே அந்த இல்லவள் மாண்பு இருக்குதே அது மிகச்சிறப்பு. ஆதலால் இங்க என்ன சொல்கிறார், இதுவரையிலும் உழவர்களை பற்றி அந்த கருமி பற்றி சொன்ன பெரியவர் இப்பொழுது வளத்தில் நீடும் பதி அதன் கண்வாரி உணர்த்தும் ஐம்பால் உடையோர் முகத்தினும். தம்பி உலகத்துல எங்கன்னு கேட்டா கயல் மீன்கள் பாயிறது எங்க பாயும்னு கேட்டா குளத்துல பாயும் வந்து ஆத்துல பாயும் அதெல்லாம் செய்யலாம் சரிங்களா. அதான் சொன்ன ஞானசம்பந்தர் கூட மடையில் வாழை பாய மாதரார் குடையும் பொய்கை கோலக்காவுளார் என்று அருமையா தேவாரத்துல சொன்னார். ஆகவே மடையில வாழை பாயலாம். ஆனா இங்க என்னன்னு கேட்டானாரு பெண்கள் முகத்துல வாழை பாயுதான். ஏன் என்று சொன்னால் கண்களுக்கு ஓமையாக மீன்களை சொல்வது உண்டு. அங்கயல் கண்ணி என்று அம்மையா சொல்லியா, கயல் போன்ற கண்ணினை உடையவள் கயல் கண்ணி. அங்கயற் கண்ணி தன்னோடும் அமர்ந்த ஆளவாயாவதும் இதுவே என்று ஞானசம்பந்தருடைய தேவாரம். அதனால நீங்க எங்கேயும் பார்க்கலாம் வாழை பாய்வதை வயலில பார்க்கலாம், ஆனால் எங்கள் ஊரிலே பெண்களுடைய முகத்தில் பாயும். உணர்த்து மைம்பால் உடையோர் முகத்தினும் காலத்தின் மீதும். அது குளத்துல இருக்கிற மீன்கள்லாம் தன்னை மறந்து அப்படி பாய்வதனால என்ன ரெண்டு காரணம் அடிக்கடி சொல்வது உண்டு. இது மாதிரிலாம் மடையில் வாழை பாய என்றோ இப்படி எல்லாம் களத்தில் பாய என்று சொன்னதனுடைய காரணம் இரு காரணங்கள். ஒரு காரணம் என்னன்னு கேட்டா அவ்வளவு மிகுதியும் வளமும் உடையதாக அந்த தண்ணீருடைய அலைகள் மிகப்பெரியதாக இருப்பது ஒன்று. இன்னொன்று இப்படி எல்லாம் தப்பித்தவறி இந்த மாதிரி வாழை மீன்கள் இருந்தாலும் அதை யாரும் கொண்டு போய் எடுத்து உணவுக்கு பயன்படுத்த மாட்டாங்க. அப்படியாப்பா இங்க விழுந்துட்ட என்று எடுத்து மீண்டும் அந்த தண்ணியில. ஆகவே அதுக்கு ஊறுபாடு என்பதே ஒன்றும் இல்லாமல் இருப்பதனால இருக்கின்றது காரணத்தையும் உணர்த்துவாராக. மடையில் வாழை பாய களத்தினும் வாழைகள் பாய என்றெல்லாம் சொன்னார். இப்படியாக அந்த பக்கத்தில் இருக்கிற களங்களிலும் அவ்வாறு அந்த வாழை மீன்கள் இருக்குமாம். கயல் பாய் வயலயர் குளத்து நீடும் குழையுடை நீளங்கள். அதன் பிறகு என்ன ரொம்ப அருமையாக நீங்க நீலோர் பழம் மூலம் எங்க பாப்பீங்க, நீலப்பூவ குளத்துல பாப்பீங்க இல்ல எங்க தாய்மாருடைய முகத்துல பாப்பீங்க, எங்க காதுல அந்த நீளம் இருக்குதான் பூ. இவ்வாறாக வருணனையிலே ஒரு இரண்டு மூன்று பாடல்களை நமக்கு அருமையா செய்தார். இனி அந்த 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 ஊரில் இருக்கிற பெரியவரை அறிமுகப்படுத்த போறார். அக்கூலப்பாதி தன்னில் அறநேறி தக்க மாமானை வாழ்க்கையில் தங்கினார். அங்கே ஒரு பெரியவர், அவர் தக்க மாமனை வாழ்க்கையில் தங்கினார். மாமனை வாழ்க்கை என்பது சீக்குவல் டு இல்லறம். நல்லற நூல்களில் சொல்லறம் பல சில இல்லறம் துறவரம் என சிறந்தனவி என்று குரல் சுவாமிகள் ரொம்ப அருமையா சொன்னார். நூல்களிலே இரண்டு விதமா பேசப்படும் பா, ஒன்று இல்லறம் இன்னொன்று துறவரம். அது இல்லறம் எப்படி தெரியுமா இருக்கணும், துறவரம் எப்படி தெரியுமா இருக்கணும் என்றெல்லாம் ரொம்ப அருமையாக சொன்ன அருமைப்பாடு. அது சிதம்பர சிவன் கோவில இது சிதம்பரம் மும்மணி கோவில எடுத்து சொல்கிறார். திருவள்ளுவர் ரொம்ப அற்புதமாக முதல் நான்கு அதிகாரத்தை அப்படி வைத்து இல்ல கடவுள் வாழ்த்து வான் சிறப்பு நீத்தார் பெருமை அவரால் அறிவுறுத்தப்படுகிற அறன் என்று சொல்லி அந்த அறந்தானும் இருவகைப்படும். ஒன்று இல்வாழ்க்கை என்று ஐந்தாதிகாரம் தொடங்கி 24வது அதிகாரம் வரையிலும் இல்லறத்தை சொல்லி இனி அடுத்து 25 முதல் 37 வரை துறவு சொல்லி இந்த இல்லறம் துறவரம் ஆகிய இரண்டும் அறம் என்று சொல்லி அறத்துப்பாளையிலே அவளாக செஞ்சார் இரண்டையும் சொன்ன. ஆகவே இங்க எப்படி வந்தா அந்த தக்க மாமனை வாழ்க்கையில் தங்கினார். தக்க மாமனையினர் அது கேட்டா உண்மையாக அந்த மனைத்தக்க மாண்பும் தற்கொண்டான் வளத்தக்க வாழ்வுடைய அந்த மனைவியும் மங்களமாகிய மனைமாட்சியும் இருப்பதனால அது மிகச்சிறந்த இல்லறமாக திருவள்ளுவரத்தில் அப்படியே தூக்கி வைக்கிறார். அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போய் பெறுவதன் அங்கெங்கேயும் ஓடுறீங்க. ஆனா முன்னால் இருக்கிற வரி ஒவ்வொன்றும் ரொம்ப பெருசு. அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் அங்கதான் தகராறு. அந்த அறத்தாற்றில் இல்வாழ்க்கை ஆற்றும்படியான வளனும் உரனும் உனக்கும் வீட்டில் இருக்கிற மனைவிக்கும் சுற்றத்தாருக்கு இருக்குமானால் புறத்தாற்றில் போய் பெறுவதவன் எங்க போய் என்ன பண்ண இங்கேயே பெறலாம் என்றெல்லாம் சொன்னார். எனவே அப்படிப்பட்ட நல்ல அருமையான அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றுகின்ற பெரியவர் இவர். தொக்க மாநீதி தொன்மையில் ஓங்கிய மிக்க செல்வத்து வேளாண் தலைமையார். நல்ல வேளாண் குடியில பிறந்த பெருமகனார். நல்ல செல்வம் இருக்கிறது. அவர் பெயர் என்ன, தாயனார் எனும் நாமம் தரித்துளார். அவருடைய பெயர் தாயனார் என்பதுதான். இந்த அறிவாள் என்பதை சேர்ந்தது அவருடைய வரலாற்றினுடைய பிற்பகுதியில வந்த ஒரு அமைப்பை தவிர ஆனா இயல்பா அவருக்கு பெயர் தாயனார் தான். அப்ப தாய் அன்னார் தாயனார் தாயை ஒத்து இருக்கிற அன்புடையவர் அப்படிப்பட்டவர். சேய காலம் தொடர்ந்தும் தெளிவிலா மாயனார் மண் கிளைத்தறியாத அத்துயனால் மரப்பாதம் தொடர்ந்துள்ளார். அவருக்கு என்னன்னா இயல்பிலேயே அந்த இறை பக்தி அது இருந்தது. இயல்பாகவே இறை உணர்வு, வழி வழியா வந்த உணர்வு. அதனால அந்த உணர்வுல நல்ல பெருமாண்டத்தில இடையறாத அன்பு உண்டு. பிறப்பெண்ணும் பேதமே நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது அறிவு என்றல்லவா திருவிழா சொன்னார். அந்த பிறப்பெண்ணும் பேதமையை என்னைக்கு நீ விடணும்னா அதுக்கு சிறப்பெண்ணும் செம்பொருள் கண்டால் அன்றி வேறு எந்த அமைப்பும் இல்லை, அதுக்கு விடுதலை இல்லை. அதனால என்ன சாமி செய்யணும், எதையோ பற்றிய இதை பற்றா பற்றற்றான் பற்றினை பற்றுக, பற்றுனா அந்த பற்றதான் தானா போடும் என்று சொன்ன. இப்படி எல்லாம் ரொம்ப அருமையா சொன்ன பெரியவர். எனவே தூய நாள் மலர்பாதம் தொடர்ந்துள்ளார், நல்ல விடாமல் பெருமானுடைய திருவடியை இடையராது எண்ணுவார், இடையராது எண்ணி வருவார். மலமிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலைமிசையை நீடு வாழ்வார் என்றல்லவா திருவள்ளுவர் சொன்னார். அப்படியான நிலைமிசையை நீடு வாழ வேண்டும் என்றால் மலமிசையை ஏகினான் மானடி சேர்ந்த அப்படிப்பட்ட சேவடியை தொடர்ந்து இருக்கலாம். மின்னு சஞ்சாடை வேதி ஏற்காம் என்று சென்னல் இன்னமுதோடு செங்கீரையும் மண்ணு பைந்துணர் மாவடுவும் கொணந்து அன்ன என்று அமுது செய்விப்பரால் அருமை. இப்ப பொதுவாக நமக்கு என்னன்னு கேட்டா பெருமானுக்கு தேங்காய் பழம் மற்ற பொங்கல் இதெல்லாம் வைத்து நாம் நிவேதனம் பண்றோம். இந்த நிவேதனம் என்ற சொல்லுக்கு பொருள் காட்டுவது என்றுதான் பொருள். நம்ம என்ன காட்டுறோம் அவ்வளவுதான் பெருமானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் அவ்வளவுதான், ஒரு தண்ணியை வேண்டா அப்படியே மூடி எடுத்துட்டு போடுறோம். காட்டுவதுதான் நாம உண்டதாக நினைவு, பெருமான் அதை ஏற்றதாக நினைவு. ஏன்னா அவன் உண்ண மாட்டான் உறங்க மாட்டான். உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி அப்ப சுவாமி. அவன் உண்ண ஆரம்பிச்சு அப்புறம் எங்க உண்றது, உண்ணவும் இல்லை உறங்கவும் இல்லை. உண்ணாத அந்த பரம்பொருளுக்கு உண்ணுவதாக பாவனை செய்யறோம், உறங்காத அவனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுறோம். ஆமா உறங்குறானா, திருப்பள்ளி எழுச்சி பாடுறமே திருப்பழிச்சு பாருங்க. ஒரு காலத்துல அரசனுக்குத்தான் துயில் எழுப்புதல் இருந்தது, துயில் எடை நிலை என்று தொல்காப்பியம் அருமையா சொல்லிட்டு. அவன் சரி கொஞ்ச நாள் தூங்குவான், ஏன்னா நம்ம போல மனித இனம், அதனால வந்து ராத்திரி வேணா ரொம்ப 3 மணி வரைக்கும் விழித்திருந்தான்னா அன்னைக்கு வேணா ஒரு 7 or 8 தூங்குவான். அப்போ வேற்று நாட்டு தூதுவர் போன்றவர்கள் எல்லாம் வந்தாரா, அப்ப போய் சிலர் தான் எழுப்பலாம், அவர்கள் அந்த உரிமை உடையவர்கள், அவர்கள் போய் மெதுவாக எழுப்பாரலாம். அதுதான் துயில் எடை நிலை என்றிருந்தது. அது நம்முடைய சமய பெருமக்கள் அதை மாற்றி இந்த அரசர்க்கும் அரசனாக இருக்கிற பெருமானுக்கு கொண்டாந்தார்கள், கொண்டு வந்தார்கள். அது திருப்பள்ளி எழுச்சியாய் தொல்காப்பியம் துயில் இடைநிலை என்று இருந்த அந்த அமைப்பு தான் பிற்காலத்திலே சமய உணர்வோடு கூடி திருப்பள்ளி எழுச்சி என்ற அமைப்பிலே அருமையாக தோன்றி எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. அப்ப உண்ணாது உறங்காது இருக்கின்றவனை நாம் பள்ளி எழுப்புகிறோம். நான் போய் எழுப்பிதான் வந்திருக்கிறேன்னா கிடையாது, சிந்தாமணியில ஒரு இது. அப்படியான சரிதார் இது வந்து ஆண்டவன் உறங்க மாட்டான் அரசன் உறங்குவான் என்ன, அப்ப உறங்கினா அந்த ஆட்சி தூங்கிடுமா தூங்கிடுமான்னு அவர் ஒருத்தான் சொன்னார் நினைக்கிற. பெரும்பாலும் உறங்கும் ஆயினும் மன்னவன் தந்தொழி கரங்கு தெந்திரை வையகம் காக்குமால் திருத்தக தேவர். அரசன் உறங்குவான்ப்பா அவனுடைய ஆணை காக்கும். ஆமா அங்கங்க இருக்கிற சிஐடி உளவு துறைகள் காவல்துறை அதெல்லாம் இருக்குது இல்ல, அதெல்லாம் இல்ல காக்குது, இவன் உறங்குவான். உறங்குமாயினும் மன்னவன் தன்னொழி கரங்கு தெந்தரை வையகம் காட்டுமா, அருமையான ஒன்று. எனவே அந்த மாதிரி இவர்கள் வந்து அந்த உறங்குவதை உறங்காது உண்ணாது இருக்கின்ற பெருமானை நாம் வழிபாடு செய்கிறோம். ஆனா இவர் என்ன அந்த மாதிரி உண்ணாது இருக்கிற பெருமானுக்கு என்ன செய்வார்னா, நாம வெறும் இப்ப என்னன்னு கேட்டா வெறுமன சாதத்தை வடித்து அப்படியே அதுக்கு நிவேதனம் பண்றோம். ஆமா ஆமா அதுக்கு ஒரு உப்பு கூட கிடையாது. அதுக்கு என்ன நம்ம பேர் சொன்னோம்னா வடமொழியில சொல்லிவிட்டு அது சரியா போச்சது அல்ல, சுத்தாண்ணம். சுத்தாண்ணம் சுத்தாண்ணம்னா சுத்தமா வெறும் அன்னம் மட்டும் வேற எதுவும், அதுதான் காலையில அப்படி வச்சு ஒரு கப்பல் வச்சு காமிச்சு அது பாவம் உண்டால எப்பா இதை தொட்டு கொடுக்குறியா, எனக்கு வந்து மாதிரி சாம்பார் இல்லையே ரசம் இல்லையே இன்னைக்கு என்ன வந்து வாழைக்காய் பொரியல் வைக்கலையேன்னு கேட்க போகுது இல்ல, அதனால வெறும் சுத்தாண்ணம் என்று சொல்லு. இதுதான் அப்படி வச்சு நிவேதனம் பண்றது பாக்கணும். பதிஞ்சு சாப்பிடும் போது கீரையே கூட தொட்டுக்கலாம். சரி சாதம் மோர் விட்டு போரும்போது சாமி என்ன பண்ணுவார், இந்த கீரையே வா ஒரே கீரை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் இருக்கிற ஊறுகாயிலேயே மிகச்சிறந்த ஊறுகாய் மாவுடுவ மாவடுதான் அது. இந்த மாவட்டத்தில் எப்படி தெரியல தஞ்சை மாவட்டத்தில் அடாராடாடாடா இந்த மாசி மாசம் தை மாசம் பிறந்து வந்துட்டுனா இந்த மாவடுவுக்கு அப்படியே மறக்கா மறக்கால வாங்குவாங்க.